நகார மகாரங்களை முதலாவதாக கொண்டு பஞ்சாங்கரத்தை சிந்தித்தோம் என்றால், திரோதான சக்தி அந்த நகாரமாகிய நகாரம் தானே முதல்ல நிற்கின்றது. அப்போ அந்த திரோதான சக்தி தான் நம் அறிவிலே மேலோங்கும், அது உலக போகங்களை தரும். ஆக உலக போகங்களை விரும்பி வாழ்பவர்களுக்கு அந்த அவற்றையே முதன்மையாக கொண்டு வாழ்பவர்களுக்கு அது சரி. ஆனால் வீடு வேதை விரும்பி வீடு வேறு தான் வேண்டும், வேறொன்று வேண்டாம் என்று ஞான நெறியிலே வந்துவிட்ட பக்குவான்மாக்கள் என்ன செய்யக்கூடாது? மயக்கத்தை தரக்கூடிய திரோதான சக்தியை ஆணவ மலத்தை முதலாக கொண்டு, அதாவது நகார மகாரங்களை முதலாக கொண்டு சிந்திக்கிறாங்க. இது வந்து குருவானவர் மந்திர உபதேசம் செய்யும் போது சீடனுக்கு சொல்கின்ற உபதேசம், ஞான நூல்கள் சொல்கின்ற நெறிமுறை. நாம திருமுறைகளில் நகாரம் தொடங்கி வருவதை வைத்துக் கொண்டு நாம் அங்கே நகாரம் தொடங்கி வருகின்ற அந்த அஞ்செழுத்து மிகச் சிறப்பாக போற்றப்பட்டுள்ளதே. அதற்கு மாறாக இங்கு நாம் நகாரம் தொடங்கி வருகின்ற முறையிலே இங்கே சிந்திக்கக் கூடாது என்று ஞான நூல்கள் சொல்கின்றனவே என்று கேள்வி கேட்டு, சில இடங்களில் இப்படித்தான் திருமுறைகளுக்கு மாறான முறையிலே சாத்திரங்கள் சொல்லும், அப்படிப்பட்ட இடங்களில் நாம் திருமுறைகள் சொல்வதைத்தான் கொள்ள வேண்டும், சாத்திரங்கள் சொல்வதை தள்ள வேண்டும் என்றெல்லாம் சிலர் மிக விரைவாக முடிவெடுத்து விடுகின்றார்கள். முதலிலே ஒன்று நினைக்க வேண்டும், திருமுறைகள் சாத்திரங்கள் எல்லாமே நமக்கு மிக இன்றியமையாத நூல்கள். இரண்டுமே சிவஞானிகள் அருள் செய்துள்ள நூல். சிவஞானிகள் அருள் செய்த நூல்களிலே ஒரு நூலோடு இன்னொரு முரண்படாது. முரண்படுவது மாதிரி தெரிந்தால் நாம இன்னும் வளர்ச்சி அடைய வேண்டும். தாழ்வனும் தன்மையோடும் சைவமா சமயஞ்சாரும் ஊழ்வரல் அரிது சும்மா சொன்னார். நமக்கு முரண்பாடுபடி தோணா உடனே நாம ஒரு முடிவெடுத்துறோம், ஆமா இது வேற அது வேற, அதை கொள்ளுவோம் இதை தள்ளுவோம். எதையும் 12 திருமுறைகள் 14 சாத்திரங்கள் எவற்றையும் நாம தள்ள முடியாது. அனைத்தும் நமக்கு பிரமாணம். 12 திருமுறைகளும் நமக்கு பிரமாணம், 14 சாத்திரங்களும் பிரமாணம். ஒன்றோடொன்று முரண்படாமல் தக்க ஆசானிடம் பயின்று அதை தெளிவு பெற வேண்டியதுதான் செயலருடைய கடமையாகும். அந்த முறையிலே பார்த்தோம் என்றால் திருமுறைகளிலே நாமமாக எம்பெருமானுடைய நாமமாகவே சொல்லப்பட்டுள்ளன அஞ்செழுத்தும் என்று ஆண்டோர்கள் சொல்வார்கள், மரபறிந்த ஆண்டோர்கள் பலரும் சொல்வார்கள். ஆகையினாலே அங்கு நாமமாக சொல்லப்பட்டுள்ளது. மந்திரமாக சொல்லும் பொழுது அந்தியுள் மந்திரம் என்று சொல்லி அஞ்செழுத்துமே என்றார்கள். ஆகவே நாமமாக சொல்கின்ற முறையிலே சொல்வார். சிகாரம் தொடங்கி வரக்கூடிய சுக்கு வஞ்சாக்கரம் கூட நாமமாக வருகின்றது. 108 நாமாவளியிலே எம்பெருமானுக்கு 108 நாமாவளியிலே ஓம் சிவாய நமஹ என்று வருகின்றது. அங்கு வந்து நாமாவளியா தான் வருகின்றது. ஓம் மகேஸ்வராய நமஹ இப்படி பல நாமங்கள் வருகின்றது. ஓம் சசிசேகராய நமஹ அது நாமாவளி நாமம். ஆனால் மந்திரமாக வருவது என்பது வேறு. இன்னும் மந்திரமாக சொல்லும்பொழுது கூட திருமுறைகளே நாம் மந்திரமாகவே சொல்லப்பட்டுள்ளது என்று சிலர் கூறினாலும் கூட அதை உள்ளபடியே அப்படியே சூக்ம பஞ்சாக்கரமாகவோ தூள பஞ்சாக்கரமாகவோ அவர்கள் சொல்ல வேண்டும் என்பதில்லை. அவர்கள் ஏதாவது ஒரு அஞ்செழுத்து வடிவத்தை சொல்லியிருப்பார்கள், ஆனால் உண்மையில் அது சூக்ம பஞ்சாக்கரமா தூள பஞ்சாக்கரமா என்பது அவர்களுக்கு தான் தெரியும். செயலிலே எப்படி வைக்க வேண்டுமோ அந்த நிலையிலே வைத்திருப்பார்கள். உண்மையில் அதை தூளமாக கொள்வதா சூக்மமாக கொள்வதா என்பதையெல்லாம் வந்து நாம வந்து இந்த சிவநெறியிலே பயில பயிலதான் நமக்கு அது போன்ற உண்மைகள் எல்லாம் நமக்கு விளங்கும் என்று கூறிக்கொண்டு, சாத்திரங்களிலே உபதேச கிரமத்திலே சொல்லியிருக்கின்றார்கள். பொருள் ரீதியாக நாம் பார்த்தோம் என்றாலும் நகாரம் திரோதன சக்தியைத்தான் குறிக்கின்றது. அது முதலில் இருந்தால் திரோதன சக்தியினுடைய ஆதிக்கம், சிகாரம் முதலில் இருந்தால் அது சிவம், அப்புறம் இரண்டாவது வான அவரது வகாரம் அது அருட்சக்தி. திரோதான சக்தியை அருட்சக்தியை என்ன வேறுபாடு? ரெண்டும் ஒரே சக்தி தான். ஒரே நெருப்பின் சக்தி என்ன செய்கின்றது? சுடுதல் தொழிலை செய்கின்றது. ஒரு இடத்துல எல்லா இடத்துலையும் சுடுதல் தொழிலை செய்கின்றது. இப்ப உலோகங்கள் அது செயல்படும் போது உலோகங்களை உருக்குகின்றது. சமையலறையில் அதே நெருப்பு சக்தி வந்து அங்கு வந்து என்ன செய்கின்றது? அந்த உணவுப் பொருளை வந்து பக்குவப்படுத்துகின்றது இல்லையா? இப்படி ஒரே நெருப்பின் சக்தி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு தொழிலை செய்கின்றது. அதுபோல பக்குவம் வராத ஆன்மாவிடத்திலே, அதாவது உலகப்பற்றிலேயே கிடக்கின்ற ஆன்மாவிடத்திலே அந்த வினைப்போகங்களை தான் திருவள்ளுவர் சக்தி ஊட்டும். அப்ப அந்த ஆன்மாக்களிடம் அது திரோதான சக்தியாக விளங்குகின்றது. வினைப்போகங்களை ஊட்டும் பொழுது தோன்றா துணையாக இருந்து ஊட்டும். சரி, பக்குவம் வந்த ஆன்மாக்களிடத்திலே நாயன்மார்கள் போன்ற ஆன்மாக்களிடத்திலே வினைப்போகத்தையா ஊட்டும்? இல்ல, சிவபோகத்தை ஊட்டும். அப்ப அவர்களிடம் இந்த திருவருள் மேலிட்டு விளங்கி அவர்கள் உணரும்படி இந்த திருவருள் வெளிப்பட்டு அவர்களுக்கு சிவபோகத்தை ஊட்டும். அப்போ பக்குவம் வராத ஆன்மாக்களுக்கு வினைப்போகங்களை ஊட்டுகின்ற அந்த நிலையிலே திரோதான சக்தி மறைப்பாற்றல். பக்குவந்த ஆன்மாக்களுக்கு சிவபோகத்தை ஊட்டுகின்ற நிலையிலே அருட்சக்தி, ஒரே சிவசக்தியே பெத்தான்மாக்களிடத்தில் திரோதன சக்தியாகவும் முத்தான்மாக்களிடத்தில் அருட்சக்தியாகவும் இரு நிலைகளிலும் விளங்குகின்றது. ஆகையினாலே அந்த சிவமும் அருட்சக்தியும் முதலில் வரக்கூடிய முறையிலே, சி வ என்று வருகின்ற முறையிலே பஞ்சாக்கரத்தை சிந்தித்தோம் என்றால் அங்கு சிவமும் அருட்சக்தியுமே மேலோங்கி அது வீடு வேற்றுக்கு வழியாகும் என்பதைத்தான் இந்த திருவருட்பயன், சிவப்பிரகாசம், உண்மை விளக்கம் போன்ற உயிரிய நூல்கள் எல்லாம் நமக்கு உபதேசிக்கின்றன. மாலார் திரோத மலம் முதலா மாறுமோ மேலா சி மீளா விடி என்று இந்த கருத்தைத்தான் சொல்கின்றது. மாலார் திரோதம் மயக்கத்தினை பொருந்திய திரோதான சக்தி, அப்புறம் மலம் ஆணவ மலம், முதலா இவை இரண்டையும் முதலாக கொண்டு அந்த இடத்தை சிந்தித்தால் மாறுமோ, அந்த ஆணவ மலமும் திரோதான சக்தியும் மாறுமோ, மாறமாட்டா. ஓகாரம் எதிர்மறை, மாறுமோ என்றால் மாறமாட்டா. மேலா சி மீளா விடின், இந்த நகர மகரங்களை கீழாக்கி இவற்றுக்கு மேலே சிவமாகிய சிகாரம் பொருந்தும்படி அந்த சிவத்தை முதலாக கொண்டு சிந்திக்காமல் விட்டால் இவை மாறுமோ, இந்த நகாரமும் மகாரமும் ஆணவமலமும் திருவான சக்தியும் மாறுமோ என்று கேட்கின்றார். ஆகவே சிகாரத்தை முதலாக கொண்டு சிந்திக்க வேண்டும் என்று ஞானநெறி நிற்கின்ற சாதகனுக்கு ஆச்சாரியர் உபதேசிக்கின்றார். ஆராதி ஆதாரம் அந்தோ அது மீண்டு பாராது மேலோதும் பற்று என்பது அடுத்த குறட்பா. ஆர் ஆதி தமக்கு ஆதாரம் என மாறாக எண்ணி என்று நிரம்பலை தேசிகர் கூட்டுகின்றார். ஆர் ஆதி ஆதாரம், ஆர் என்றால் ஆறுதல் என்று கொண்டு, பொருந்துதல் என்று கொண்டு, ஆர் ஆதி, ஆதி என்பது ஆதிசக்தி என்பது திரோதன சக்திக்கு இன்னொரு பெயர். ஆகவே ஆர் ஆதி என்றால் பொருந்திய ஆதிசக்தி எனப்படுகின்ற திரோதன சக்தி. ஆதாரம் அது இந்த உலகத்திற்கு ஆதாரம், உலகத்திற்கு ஆதாரமாக உள்ளது. ஆகவே அந்த திரோதன சக்தியை முதலாக கொண்டு சொன்னால் அது இந்த உலக பிறவியில் தான் மீள மீள நம்மை பிறக்க வைக்கும். எனவே அது மீண்டு பாராது மேலோதும் பற்று அந்தோ என்று குறிப்பிடுகின்றார். எனவே அஞ்செழுத்தை மீண்டு பாராது, அதாவது நகரம் முதலாக பார்க்காமல் அதனை திருப்பி சிகரம் முதலாக வைத்து பார்க்காமல் நகரம் முதலாகவே கொண்டு ஓதுகின்ற பற்று இருக்கின்றதே, அந்த பற்று மிகவும் இறங்கத்தக்கது. எனவே நகாரம் முதலாக ஓதி வருகின்ற மாணாக்கனுக்கு ஞானாசிரியர் உபதேசிக்கின்றார், நகாரம் முதலாக ஓதுகின்றாயே இதனை திருப்பி நீ எவ்வாறு ஓத வேண்டும், சிகாரம் முதலாக கொண்டு ஓத வேண்டும். அவ்வாறு ஓதாமல் அந்த நகாரம் முதலாகவே ஓத வேண்டும் என்று கொள்கின்ற பற்று இருக்கின்றதே அது உலக பற்றுக்கே துணை செய்யும், ஆகவே அந்நிலை இறங்கத்தக்கது என்று குறிப்பிடுகின்றார். இது வேறு மாதிரியும் உரை சொல்வார்கள். ஆறு ஆதி ஆதாரம் என்பதற்கு முதன்மையான ஆதாரம் யார், சிவம் அல்லவா? அந்த சிவம் சிகாரம் என்ற எழுத்தால்தானே குறிப்பிடப்படுகின்றது. ஆகவே அந்த சிகாரம் முதலாக கொண்டுதானே ஞான நெறியில் இருப்பவன் சிந்திக்க வேண்டும். எனவே அதனை சிந்திக்காமல் நகாரத்தை முதலாக கொண்டே ஓதுகின்ற பற்று இறங்கத்தக்கது என்றும் பொருள் சொல்வார்கள். அதுதான் நம்முடைய நிரம்பலை தேசிகருடைய பொருள் என்று தோன்றுகின்றது. ஆர் ஆதி தமக்கு ஆதாரம் என மாறாக எண்ணி அவ்வாறு உச்சரித்தரால் வரும் பழுதினை திரும்பி விசாரியாமல் அந்தோ இறங்கத்தக்கது என்று அவர் உரை கூறுகின்றார். ஆகவே உயிருக்கு பரம ஆதாரமாக இருப்பது உலகமா அல்லது சிவமா? சிவமே ஆதாரம். எனவே அதனை உணர்ந்து அந்த சிவத்தையே முதலாக விளங்கும்படி சிகாரம் தொடங்கி வருகின்ற பஞ்சாக்கரத்தினை சிந்திக்க வேண்டும். அவ்வாறு சிகாரம் தொடங்கி மாற்றி சிந்திக்காமல் நகாரம் தொடங்கியே சிந்திக்க வேண்டும் என்று கருதுகின்ற பற்று அந்தோ இறங்கத்தக்கது என்று கூறுகின்றார். அந்தோ என்பது இறக்க குறிப்பு. அடுத்த குரட்பாவிதம் இந்த கருத்தை உபதேசிக்கின்றார்கள். சிவமுதலே ஆமாறு சேருமேல் தீரும் பவம் இது நீ ஓதும் படி என்று சொன்னார். சிவத்தை முதலாக கொண்டு, சிவம் என்ற பொருளை பயக்கின்ற அந்த சிகாரத்தை முதலாக கொண்டு நீ பஞ்சாக்கிரத்தை சிந்தித்தால் உன்னுடைய பிறவி தீரும், இதுவே நீ பஞ்சாக்கிரத்தை ஓதும் முறைமை என்று கூறுகின்றார். சி சிவமுதலே என்பதை சி வ என்று இரண்டு அக்கரங்களாக பிரித்துக் கொண்டு இந்த இரண்டு அக்கரங்களாகிய சி வ இரண்டும் முதலாக வருகின்றபடி ஓத வேண்டும் என்று பொருள் கொள்ள வேண்டும். சிகார வகாரம் என்னும் இரண்டும், அந்த இரண்டும் வந்து முதலில் விளங்கும்படியாக சிந்தித்தல் கூடுமாயின் அந்நிலையே உன்னுடைய பிறவி துன்பத்தை தீர்க்கும் உன்னுடைய பிறவி தின்பம் அந்நிலையிலே நீங்கும். எனவே வீடு வேரை காதலிக்கின்ற மாணவனே, இதுவே நீ பஞ்சாக்கிரத்தை சிந்திக்கும் முறைமையாகும். இது நீ ஓதும் படி, இதுவே நீ படி என்பது முறைமை, இதுவே நீ அஞ்செழுத்தை ஓதும் முறைமையாகும் என்று குறிப்பிட்டார். வா சி அருளி அவை யாவை வாழ்விக்கும், மற்றதுவே ஆசில் உருவமுமாம் அங்கு. வா வா என்பது பஞ்சாக்கரத்தினுடைய அந்த இரண்டாம் எழுத்தாகிய வா அருட்சக்தி. அந்த அருளே சிவத்தை வழங்கும், உயிருக்கு திருவருளே சிவத்தை வழங்கும் அந்த செய்தியை குறிப்பிடுகின்றார்கள். வா சி அருளி, வா என்ற அந்த திருவருட்சக்தியானது சி ஆகிய சிவத்தை அருளி, யாவை யா என்ற அந்த ஆன்மாவை வாழ்விக்கும், முத்தி பெருவாழ்விலே வாழச் செய்யும். மற்றதுவே, மற்ற என்பது இங்கு அசை சொல்லாக கொள்ளலாம், அதுவே அந்த வா என்ற திருவருட்சக்தியே ஆசில் உருவமுமாம் அங்கு, அங்கே உயிருக்கு குற்றமற்ற காட்டாகவும் விளங்கும் என்று சொன்னார். அதாவது தத்துவங்களின் துணை கொண்டு உயிரானது வினைப்போகங்களைத்தான் அறிய முடியுமே ஒழிய தத்துவங்களின் துணை கொண்டு சிவத்தை அறிய முடியாது. ஆகையினால் தத்துவ சுத்தி எல்லாம் அடைந்த பிறகுதான் இந்த சிவ தரிசனம் எல்லாம் வருகின்றது இல்லையா. ஆகவே அங்கு சிவத்தை ஆன்மா காண்கின்றது என்றால் ஆன்மா காட்டு எதுவுமின்றி காணாது, வியஞ்சகம் வேண்டும். பெத்தனாக இருந்த வரையிலே, பெத்த நிலையில் இருந்த வரையிலே இந்த ஆன்மாவிற்கு காட்டாக இருந்து துணை புரிந்தவை தத்துவங்கள். முத்தி நிலையிலே சிவத்தை ஆன்மாவுக்கு காட்டுவது எது? திருவரு. ஆகவே அவ்வாறு காட்டை உதவுவது என்ற பொருளில் இங்கு ஆசிர் உருவம் என்று குறிப்பிடுகின்றார். இனி சிவத்துக்கு குற்றமற்ற உருவமாக விளங்குவது அந்த திருவருள் என்றும் பொருள் சொல்வார்கள். இந்த இரண்டு பொருள்களும் சிந்தித்து துணிய வேண்டியவை. ஆகவே வா சி அருளி யாவை வாழ்விக்கும், வா என்ற திருவருள் சக்தியானது சிவத்தை ஆன்மாவுக்கு அருளி, யா என்ற அந்த ஆன்மாவை வாழ்விக்கும், அதுவே அந்த அருட்சக்தியே குற்றமற்ற உருவமாகவும் விளங்கும் அங்கு. அங்கு என்று சொன்னதினாலே அம்முத்தி நிலையில் சிவத்தை பெற்ற, சிவப்பேறு பெற்ற அந்த முத்தி நிலையிலே ஆன்மாவானது சிவப்பேறு எய்திய அந்த முத்தி நிலையிலே அருட்சக்தி ஆசிலா உருவமாக விளங்கும் என்றால் சிவபெருமானுக்கு எப்போதுமே வந்து ஆசிலாத உருவமாகத்தான் விளங்குகின்றது. ஆகவே அங்கு அம்முத்தி நிலையில் என்று சொல்லும்பொழுது இங்கு உயிருக்கு சொன்னதாக நாம் கொள்வதற்கே இடம் உள்ளது. ஆகவே அந்த முத்தி நிலையிலே அந்த திருவருட்சக்தியானது சிவத்தை காட்டக்கூடிய ஞானமாக விளங்குவதனாலே அதனை ஆசிர் உருவம் என்று, ஆன்மாவுக்கு ஆசிர் உருவமாகும் என்று குறிப்பிட்டார்கள். இனி அடுத்த குறட்பாவை நாம் சிந்தித்தோம் என்றால், ஆசி நாவா நாப்பன் அடையாது அருளினால் வாசியடை நிற்கை வழக்கு என்பது அடுத்த குறட்பாவா. ஆசின் நாவா நாப்பன் அடையாது, அதாவது ஆசின் வா நா என்பது திரோதான சக்தி, வா என்பது அருட்சக்தி. இந்த இரண்டிற்கும் இடையிலே ஆன்மா இருந்தது என்றால் இந்த இரண்டுக்கும் மாறி மாறி அது சென்று வரும். ஆசின் நா என்றார், ஆசு என்பது என்ன? ஆணவமலம். அந்த ஆணவமலத்தை பொருந்தியிருப்பது திரோதான சக்தி. ஏன் பொருந்திருக்கு? ஆணவமலத்தை பரிபாகமடை செய்யும் பொருட்டு, ஆணவமல சக்தியினை தேய்க்கும் பொருட்டு திரோதன சக்தி ஆணவமலத்தை பொருந்திருக்கிறது. எனவே சிவபிரகாசத்திலும் குறிப்பிடுவார் ஆசுரு திரோதம் என்று குறிப்பிடுவார். ஆசாகிய ஆணவமலத்தை பொருந்தியுள்ள திரோதன சக்தி என்று அதற்கு பொருள். அங்கு ஆசுரு திரோதம் குறிப்பிட்ட மாதிரி இங்கு ஆசின் என்று குறிப்பிட்டார். அதாவது ஆசினை பொருந்தியுள்ள, ஆணவமலத்தை பொருந்தியுள்ள திரோதன சக்தி என்று குறிப்பிட்டார். அந்த ஆணவமலத்தை பொருந்தியுள்ள திரோதன சக்திக்கும் வா என்ற அந்த திருவருட்சக்திக்கும் இடையிலே அடையாது, நாப்பன் நடுவிலே. நாப்பன் என்பது நடுவில், நாப்பன் நடுவிலே அடையாமல், நடுவிலே விளங்காமல் அருளினால். அப்ப எதனுக்கு நடுவில் இருக்கணும்? நா என்ற திரோதன சக்திக்கும் சி என்ற அருட்சக்திக்கும் நடுவிலே ஆன்மா இருக்கக்கூடாது. அப்ப வேற எந்த ரெண்டுக்கு இடையில இருக்கணும் அப்படின்னா, அருளினால் வா சி இடை நிற்கை வழக்கு. வா என்ற அந்த அருட்சக்திக்கும் சி என்ற சிவத்திற்கும் இடையில் இருக்க வேண்டும். அதுதான் அங்கே குறிப்பிடப்படுவது. என்ன? திரோதான சக்திக்கும் அருட்சக்திக்கும் இடைப்பட்ட நிலையில் ஆன்மா இருந்தது என்றால் அங்க வந்து அந்த ஆன்மா ரெண்டுக்கும் மாறி மாறி போய் வரும். அருள்நிலைக்கும் இந்த மலஞ்சார்ந்த நிலைக்கும் மாறி மாறி பெத்த நிலைக்கும் முத்தி நிலைக்கும் அலைவாய்ந்து கொண்டிருக்கும். சித்தியாதிகள் சொல்வார்களே, ஆசையுடன் அங்கும் இங்கும் ஆகி அலமருவோர் என்று சித்தியாதிகளை குறிப்பிடுவார்களே, அதுபோல அந்த பெற்றத்திற்கும் முத்திற்கும் இடையே மாறி மாறி அது தடுமாறி கொண்டிருக்கும். அதனால்தான் கூறினார்கள், நாவுக்கும் வாவுக்கும் இடையிலே நிற்காமல் சீக்கும் வாவுக்கும் இடையிலே இருக்க வேண்டும், சிகாரத்துக்கும் வகாரத்துக்கும் இடையிலே. ஆகவே அது அந்த நிர்மல துரியம் நிர்மல துரியாதீதம் அந்த அந்த இரண்டு நிலைகளுக்குள்ளே இருந்து கொள்ள வேண்டும். அதுதான் ஆன்மாவிற்கு முத்தி இன்பத்திற்கு பாதுகாப்பானது என்ற அரிய செய்தியினை இந்த குரட்பாவிலே குறிப்பிடுகின்றார்கள். ஆகையினாலே அவ்வாறு நிற்பதற்கு வழிமுறை என்ன என்று நாம் கேட்கும் பொழுதுதான் நமக்கு பல உபதேசங்களை அதான் குறிப்பாகத்தான் சொல்லார்கள். முத்தி நிலையிலே வந்து மாவாடியத்தை நாம் எடுத்துக்கொண்டால் கூட பொது அதிகாரம் மிக விரிவாக சொல்லப்பட்டுள்ளது. இரண்டாம் சூத்திரம், அதுவும் குறிப்பாக இரண்டாம் சூத்திரம் ஆறாம் சூத்திரம் தான் பார்த்தோம் என்றால் மிக விரிவாக உள்ளது. உண்மை அதிகாரத்தை பார்த்தோம் என்றால் சுருக்கமாகத்தான் இருக்கும். உண்மை அதிகாரம் முத்தி நிலை பற்றி பேசக்கூடும். பொது உண்மைங்கிற பகுப்பு என்ன மாவாடியத்திலே சொல்லியிருக்கிறார்கள், தெளிவாக சொல்லியுள்ளார்கள். பொது அதிகாரம் என்பது பெத்த நிலையை பற்றி விளக்குவது, உண்மை அதிகாரம் என்பது முத்தி நிலையை பற்றி விளக்குவது. அப்போ உண்மை அதிகாரம் முத்தி நிலையை பற்றி விளக்குவது ஆகையினாலே அதிலும் இந்த திருவுந்தியார் கொண்ட நூல்கள் எல்லாம் உண்மை அதிகாரம் மட்டுமே கொண்டவை, முத்தியை மட்டுமே விளக்கும் அப்படிப்பட்ட நூல்கள். ஆகவே அந்த முத்தியை பற்றி நாம வந்து நம்முடைய இலக்காக முத்தி இருப்பதனாலே அதை பற்றி நாம் சிறிதும் அறியாமல் இருந்தோம் என்றால் அதை இலக்காக கொண்டு நாம் முன்னேறுவது அரிது. ஆகையினாலே அந்த அளவிற்கு மற்ற சமயங்கள் முத்தி என்று எதை கூறுகின்றார்கள், நம்முடைய சமயத்திலே முத்தி என்பது எவ்வளவு தெளிவாக உண்மையான முறையிலே காட்டப்பட்டுள்ளது என்ற அளவிற்கு நாம் தெரிந்து கொள்ளலாம். மற்றபடி அந்த முத்தி அனுபவத்தை பற்றிய செய்திகளை நாம் மிகவும் விளக்கமாக நூல்களின் துணை கொண்டே அறிந்து கொள்ளலாம் என்றால் அது இயலாது. அது அந்த நூல்கள் காட்டிய நெறியிலே நாம் நடந்து சரியக்கிரிய யோகங்களை எல்லாம் நிறைவு செய்து ஞான நெறியினை தலைப்பட்டோம் என்றால் அப்பொழுது அருளுறு நிலையிலே இந்த நூலிலே அருளு நிலையிலே சொல்லப்பட்டது போல சிவபெருமானை ஞானாசிரியனாக எழுந்தருளி அங்கே அந்த பக்குவ சீடர்களுக்கு உபதேசிக்கின்ற அந்த உபதேச முறைமையில் வைத்துத்தான் முத்திச் செய்திகள் ஞானச் செய்திகள் பலவற்றையும் நாம் விரிவாக உணர்ந்து கொள்ள இயலும். ஆகையினாலே நூல்களிலே அந்த அளவிற்கு சுருக்கமாகத்தான் சொல்வார்கள் என்பது. ஆக நம்முடைய விரிந்த நூல்களின் துணை கொண்டு பார்த்தோம் என்றால் உயிரானது அருளோடு ஒற்றித்து நிற்கின்ற அந்த நிலை இருக்கின்றதே அது துரிய நிலை என்று சொல்வார்கள். அந்த நிலையிலே ஒரு இன்பம் தோன்றும், ஆனால் அதுவே முடிவான பேரின்பம் என்று அந்த அருளின் துணையோடு சிவத்தோடு நாம் சார்தல் இருக்கின்றதே அதுதான் பதினோராம் சூத்திரத்திலே மிகச் சிறப்பாக சொல்வார்கள். அருளோடு நாம் ஒற்றித்து நிற்கும் பொழுது பாச நீக்கம் என்ற அந்த பயன் பெறப்படுகின்றது. சிவத்திலே அழுந்தும் போதுதான் அங்கே சிவப்பேர் என்று சொல்லக்கூடிய முடிவான வீடு பெற்று இன்பமானது பெறப்படுகின்றது. ஆகையினாலே பயனை இரண்டாக சொல்வார்கள், பாச நீக்கம் என்றும் சிவப்பேறு என்றும் சொல்வார்கள். ஆகையினாலே பாச நீக்கம் சிவப்பேறு என்ற இரண்டிற்குள்ளே இருக்க வேண்டும், பாச சார்பு என்ற நிலைக்கு ஒரு நாளும் செல்லக்கூடாது என்று இந்த ஒன்பதாவது குரட்பாவானது நமக்கு உணர்த்துகின்றது. இனி அடுத்த குரட்பாவிலே பார்த்தோம் என்றால் எல்லா வகையும் இயம்பும் இவன் அகன்று நில்லா வகையை நினைந்து, இதுதான் இந்த அதிகாரத்திலே இறுதி குரட்பான். எல்லா வகையும் இயம்பும் இவன் அகன்று நில்லா வகையை நினைந்து என்னவென்றால் மிக அருமையாக சொன்னார்கள். இந்த ஒன்பதாவது குரட்பாவிலே கூறினார்களே, ஆன்மா நிற்க வேண்டிய இடம் எது, அருட்சக்திக்கும் சிவத்திற்கும் இடையே நிற்க வேண்டும். நிர்மல துரியாதீதம் நிர்மல துரியம் இந்த இரண்டுக்கும் இடைப்பட்டு இருக்க வேண்டும். ஆகவே அந்த சிவச்சார்பில் சிறிது பிறந்தாலும் அந்த அருளானது உடனடியாக மீளவும் சிவச்சார்பிலே அந்த ஆன்மாவை அழுந்த செய்கின்ற முறைமையிலே நிற்க வேண்டும். அந்த அருளையும் மறந்து ஆன்மாவானது கீழ்நிலைக்கு வந்துவிடக் கூடாது என திருவருள் பயன் அல்லவா அந்த நூல் வந்து. திருவருள் அதனுடைய பயன் சிவம், திருவருளுக்கும் அதன் பயனுக்கும் இடையிலே நிற்கும். திருவருள் பயன் அருமையாக உபதேசிக்கின்றது நிலத்தில் அந்த நூலுடைய பெயரும் அது சொல்கின்ற அந்த கருத்தும் மிகச்சிறப்பாக பொருத்தி அமைந்துள்ளன. குறிப்பாக இந்த இடத்திலே. ஆகவே அப்படி நீங்காமல் அருளுக்கும் சிவத்துக்கும் இடையிலே நீங்காமல் இந்த ஆன்மா நிலை பெறுவதற்கு என்னென்ன உபாயங்களை எல்லாம் சொல்லணுமோ அந்த உபாயங்கள் அனைத்தையும் அஞ்செழுத்து சொல்லும். இந்த உபாயங்கள் அனைத்தையும் இந்த நூல் வந்து விரித்து சொல்லலாம். ஞான நிலையில முத்தி நிலையை பற்றி எந்த அளவிற்கு சொல்ல வேண்டுமோ அந்த அளவுக்கு தான், நூல்களால் எந்த அளவுக்கு சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நூல்கள் சொல்லிவிடும். மேற்கொண்டு உள்ளவற்றை எவ்வளவு அழகாக சொல்கின்றார்கள் பாருங்கள். ஆன்மா நிற்க வேண்டிய இடம் அருளுக்கும் சிவத்துக்கும் இடையே நிற்க வேண்டும். அருட்சார்வையும் அதை விட்டு கீழே இறங்கக்கூடாது. அப்படி இறங்காமல் இந்த ஆன்மாவானது அருளுக்கும் சிவத்துக்கும் இடையிலே நிலை பெறுவதற்கு என்னென்ன வழிமுறைகள் உள்ளனவோ அந்த வழிமுறைகள் அனைத்தையும் அஞ்செழுத்து சொல்லும். அதான் போன பாட்டில் அந்த அருளுக்கும் சிவத்துக்கும் இடையில்தான் ஆன்மா நிற்க வேண்டும், அது நின்றும் நீங்கி திரோதானத்துக்கும் அருளுக்கும் இடையிலே வரக்கூடாது என்று சொன்னார்களே, அப்படியே அருளுக்கும் சிவத்துக்கும் இடையிலே நீங்காமல் இருப்பதற்கு உபாயம் என்ன, வழிமுறை என்ன என்று சொல்லும் பொழுது அந்த வழிமுறைகள் அனைத்தையும் அஞ்செழுத்து கூறும் என்று சொல்லி முடிக்கின்றார். இவன் அகன்று நில்லா வகையை நினைந்து எத்தனை பிறவிகளை கடந்து எவ்வளவு சிவபுண்ணியங்களை ஈட்டி சிவத்தின் மீது பேரன்பு செலுத்தி இந்த முத்தி நிலையினை இந்த ஆன்மா எட்டியுள்ளது. இதை நின்று இந்த ஆன்மா பிறளலாமா? பிறளத்து சாமி விடுவாரா? இந்த ஆன்மாவே பழைய பயிற்சி காரணமாக பிறந்தாலும் சாமி பிறள விடமாட்டார். உடனே என்ன செய்துவார்? காப்பாற்றி விடுவார். எப்படி காப்பாற்றிக்கிட்டார்? அஞ்செழுத்தின் மூலமாகத்தான். அஞ்செழுத்தை அங்கே சிந்திக்க வைத்துதான் இப்ப எல்லா நிலையிலும் அஞ்செழுத்துதான். இப்ப இந்த அஞ்செழுத்தின் பெருமையை நாம் எப்படி எடுத்துரைப்பது? அப்ப நாம இந்த சிந்தனையோடு நாம திருப்பி நாம அஞ்செழுத்து பதியங்களை எல்லாம் நாம் ஓதி வர வேண்டும். ஓதி வரும்போதுதான் நமக்கு அஞ்செழுத்தினுடைய மேன்மை ஏன் அவ்வளவு சிறப்பாக சொல்லியிருக்கின்றார்கள். ஒருவனை சிவநெறியிலே, அதாவது சிவநெறியே அறியாமல் இருக்கின்ற ஒருவனையும் சிவநெறிக்கு அழைத்து வருவதும் அஞ்செழுத்துதான். சமயதிக்கை மூலமாக அப்படி அழைத்து வந்து அவனை படிப்படியாக வளர்த்து அவனை வந்து சரியக்கிரியோகங்களை எல்லாம் நிறைவுற செய்து ஞான நெறிக்கு வளர்த்து ஞான நெறியிலும் கேட்டல் சிந்தித்தல் என்ற நிலையிலே அந்த அஞ்செழுத்து அவனை வளர்த்து தான். ஒன்பதாம் சூத்திரத்தில் சிந்தித்தல் சொல்லும்போது அஞ்செழுத்து சொன்னார், விதி என்னும் அஞ்செழுத்து சிந்தித்தல். சிந்தித்த நிலையிலும் அந்த அஞ்செழுத்து கேட்டல் அஞ்செழுத்து கேட்கின்றான், உதேசமாக கேட்கின்றான். சிந்திக்கவும் அஞ்செழுத்து தான், தெளிவு பெறுவதும் அஞ்செழுத்தால் தான். ஆகவே மிக அருமையாக சிவஞான போதம் போன்ற விரிந்த நூல்களிலே, சிவஞான சித்தியார் போன்ற விரிந்த நூல்களிலே, மாதவ சிவஞானிகளின் துணை கொண்டு நாம் இன்னும் விளக்கமாக விரிவாக இந்த அஞ்செழுத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் அறியலாம். இந்த நூல் சுருக்கி கூறுகின்ற நூல், சுருங்கிய அளவில் அமைந்துள்ள உரைகளே இதற்கு உள்ளன. ஆகவே நாம் நிரம்பழகிய தேசியனுடைய உரை கொண்டும் நம்முடைய வித்வானவருடைய குறிப்புரையை கொண்டும் இந்த அளவிலே இந்த ஐந்தெழுத்து அருள்நிலை என்ற அதிகாரத்திலே அஞ்செழுத்துடைய பெருமைகளை அறிந்திருக்கின்றோம் குருவருடனே. இனி அடுத்தார்போல் என்ன சொல்கின்றார் என்றார், சிவஞான போதம், சிவஞான சித்தியார் போன்ற விரிந்த நூல்களிலே சொன்ன முறைமையிலே இறுதியிலே சொல்லப்பட்டுள்ள அந்த அணைந்தோர் தன்மை தான். தலைப்பே அப்படித்தான் அமைந்துள்ளது, அணைந்தோர் தன்மை. அணைந்தோர் என்றால் சிவபெருமானோடு அத்விதமாக கலந்து சீவன்முக்தி அடைந்தவர். அந்த சீவன்முக்தர்களுடைய தன்மையினை எடுத்துச் சொல்வதுதான் சிவஞான போதம் சித்தியார் போன்ற நூல்களுடைய 12 சூத்திர கருத்து. இந்த நூலுடைய இறுதி அதிகாரம் கூட அந்த சீவன்முக்தர்களுடைய இயல்பினை இவ்வாறு அஞ்செழுத்தை சிந்தித்து சீவன்முக்தி நிலையிலே நிலை பெற்று வருகின்ற அந்த பரம ஞானிகள், சிவஞானிகள் எவ்வாறு அவர்கள் விளங்குவார்கள், அவருடைய தன்மை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை எடுத்துச் சொல்லக்கூடிய அதிகாரமாக இறுதி அதிகாரம் அணைந்தோர் தன்மை விளங்குகின்றது. இந்த அணைந்தோர் தன்மையை நாம் பார்க்கும் பொழுது இதற்கு நம்முடைய வித்வானவர்கள் விளக்க குறிப்பு தருகின்றார்கள். இங்கு அணைந்தோர் என்றது இவ்வுடம்பு உள்ள போதே முதற்பொருளை தலைப்பட்டு உணர்ந்தோரை, அந்த பிறவி இருக்கும் போதே என்ன பண்ணிவிட்டார்கள், முத்தி அடைந்து விட்டார்கள். அதுதான் சீவன் முத்தர்கள். திருவள்ளுவர் பெருமான் நீத்தோர் என்று இவர்களை அழைக்கின்றார். வடமொழி நூல்களிலே சீவன்முத்தர்கள் என்பார். நம்முடைய உரையாசிரியராகிய நிரம்பழகிய தேசிகர் இந்த நிலையினை சமாதி என்று குறிப்பிடுகின்றார்கள். ஆக அவர்களுடைய செயல்முறைகள் என்ன, அவர்களுடைய தன்மைகள் என்ன என்று நாம் பார்த்தால் வேறு என்ன சொல்ல முடியும் என்று அருமையாக கேட்கின்றார் முதல் குரட்பாவில். ஓங்குணர்வின் உள்ளடக்கி உள்ளத்துள் இன்பு ஒடுங்க தூங்குவர் மற்ற ஏதுண்டு சொல் என்று சொன்னார். ஓங்கு உணர்வு, ஓங்கு உணர்வு, ஓங்கிய உணர்வு, வியாபக ஞானம், அதான் சிவஞானம் திருவருள். அதன் உள்ளாக இவர்கள் அடங்கி இருப்பார்கள். திருவருள் வியாபகத்துக்குள்ளே அடங்கி இருப்பார்கள் யாரு? சீவன்முத்தர்கள். அப்படி அடங்கியிருந்ததனாலே அவர்களுக்கு என்ன பயன்? அவர்கள் உள்ளத்திலே பேரின்பம் தேங்கியிருக்கும். உள்ளத்துள் இன்பு ஒடுங்க. அவர்கள் உள்ளத்திலே பேரின்பமானது, பேரின்பம் பரிபூர்ணமாக அவர் உள்ளத்திலே தேங்கியிருக்கும். அவர்கள் அந்த நிலையிலே ஆனந்த நித்திரை பண்ணிக் கொண்டிருப்பார். நித்திரைனா நமக்கு உடனே நம்முடைய உறக்கத்தை நாம் கருதிவிடக்கூடாது. ஏன் சொன்னார்? ஓமைக்காக சொன்னார். நாம வந்து நம்முடைய உறக்கம் என்ன? ஆணவ மலத்துக்குள்ளே நாம் நன்கு அடங்கிட்டோம். அதான் உறக்கம்னா. அது நல்ல பேர் உறக்கம் உறங்குகின்றோம்னா அதன் பொருள் என்ன? சித்தாந்தப்படி என்ன பொருள்? ஆணவ மலத்துக்குள்ளே நாம அடங்கி கொண்டோம். அதனால அறியாமைக்குள்ளே நாம மூழ்கி விட்டோம். அதான். ஆனா அங்கு என்னன்னா அவர்களும் செயல் உறக்கத்திற்குள்ளும் செயல் புரிவதில்லை. அங்க சீவன் முத்தர்களும் தமக்கென்று செயல்களை வைத்துக் கொண்டிருப்பதில்லை. ஆனா என்ன வேறுபாடு? சார்புதான். இவர்கள் ஆணவ மலத்தில் அழுந்தி அறியாமை வயப்பட்டு எதுவும் செய்வதில்லை. சீவன் முத்தர்கள் அருளிலே அடங்கி என்ன, அருளிலே அடங்கி அந்த பேரின்பம் பிறர்க்கரிய பேரின்பத்தை பெற்றுவிட்டதனாலே இனி அவர்களுக்கு பெறுவதற்கு எதுவும் இல்லை. ஆகவே அவர்கள் எந்த செயலும் வைத்துக் கொள்வதில்லை. ஏதாவது தன் செயல் தற்போதம்னு போனா அந்த இன்பத்தை இழக்க வேண்டிய நிலைதான். ஆகவே அவர்கள் அந்த நிலையிலிருந்து பிறளவே மாட்டார்கள். உள்ளத்துள் இன்பமானது அடங்கி இருக்கின்றது என்று குறிப்பிடுகின்றார்கள். பற்றி ஏது உண்டு சொல் என்று கேட்கின்றார்களே, அந்த பாங்கினை எண்ணி பார்க்கணும். வேறு என்ன அவர்களுக்கு உள்ளது? வேறு என்ன அனுபவம் உள்ளது? இந்த சிவ பேரின்ப அனுபவம் கிட்டிவிட்டால் வேறு எந்த அனுபவமும் தேவையில்லை அல்லவா? ஆகவே வேறு அவர்களுக்கு என்ன உள்ளது சொல் என்று கேட்கின்றார்கள். இப்படி இருக்கின்றார்களே, இவர்களுக்கு வேறும் மேலும் என்ன குறை, என்ன வேண்டும் இவர்களுக்கு என்று அருமையாக சொல்கின்றார். அப்போ சிலர் சொல்வார்கள், இல்ல இல்ல சிவபெருமான் மாதிரி இவர்களும் ஐந்தொழில் செய்யலாமே. இந்த உலக பிறவியில பண்ண மாதிரி சிற்றறிவு சிறு தொழில் வேண்டாம், பெருந்தொழில்களாக ஐந்தொழில்களை செய்யலாமே என்று சொல்வார்கள். அவர்கள் தான் முத்தி இன்பத்தினுடைய முறைமையினை அறியாதவர்கள் ஆவார் இல்லையா. அதுக்கு கீழே ஒவ்வொரு புவனபோகங்களிலே அதிகாரம் செலுத்திக் கொண்டிருக்கிற நிலை இருக்கின்றதே, அதுவும் வந்து முடிவான முத்தி ஆகாது, அதுவும் பதமுத்தி தான். அதனால அந்த தொழிலும் வேண்டாம். அப்புறம் உலக போகங்கள் நுகர்கின்ற தொழில் இருக்கின்றதே, அது கொடுந்தொழில். முத்திய நிலையோடு ஒப்பிடும் போது கொடுந்தொழில், அதுவும் வேண்டாம். இந்த தொழிலெல்லாம் சுத்தமாக பொருந்த மாட்டார்கள். ஐந்தொழிலும் காரணர்கள் ஆந்தொழிலும் போக நுகர் வெந்தொழிலும் மேவார் மிக. சிவபெருமானை போல தனிமுதல் தன்மை பெற்று ஐந்தொழில் செய்ய மாட்டார்கள். அது அவனுக்குத்தான் இயல்பு. உயிருக்கு எந்த நிலையிலும் அந்த இயல்பு கிடையாது. காரணர்கள் ஆந்தொழிலும் அயன்மான் ருத்திரன் இவர்களை போல ஒவ்வொரு தொழிலையும் செய்ய மாட்டார்கள். அப்ப ஐந்து தொழில்களையும் சிவபெருமான் மாதிரி மொத்தமாக செய்ய மாட்டார்கள். இவர்கள் மாதிரி இந்த தேவர்கள் மாதிரி ஒவ்வொரு தொழிலும் செய்து கொண்டும் இருக்க மாட்டார்கள். போக நுகர் வெந்தொழிலும் மேவார். மாயாபோகத்தை பிறவிக்கேதுவாகிய மாயாபோகத்தின் நுகர்தலாகிய கொடுந்தொழிலும் சிறிதும் ஈடுபட மாட்டார்கள். மேவார் மிக மிக மேவார் சிறிதும் பொருந்த மாட்டார்கள் என்று கூறி மேலும் அவருடைய இயல்புகளை எல்லாம் வருகின்ற குரட்பாவிலிருந்து விரித்து சொல்லியிருக்கின்றார். வருகின்ற சிந்தனையிலே அதனை பார்க்க இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு இன்றைய திருவருள் பயன் சிந்தனைக்கு குருவருள் பாலித்த சீர்வள சீர் குருமகாசனிதாரனுடைய பொன்னார் திருவடி தாமரைகளை போற்றி வெளுத்திக் கொண்டு இன்றைய திருவருள் பயன் சிந்தனை நிறைவு செய்கின்றேன். திருச்சி சம்பளம்.